மரியாதைக்குரிய இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, என்னை இந்நிகழ்ச்சிக்கு பங்கேற்க அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிற சுந்தரராஜன் அவர்களே, புலவர் பழனிசாமி அவர்களே, கணேசன் அவர்களே, எதிர்கால ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்ற அந்த பின்புலம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை மனித உரிமைகள் பற்றி பேச வேண்டும் என்று அழைத்தவுடன் மனித உரிமைகளை பற்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்பதற்காக நான் வரவில்லை. மனித உரிமைகளை பற்றி உங்கள் முன்னாலே உரத்த சிந்தனையாக சில கருத்துக்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்பதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலும் எல்லா ஊடகங்களிலும் திரையிலும் சின்ன திரையிலும் உரிமை உரிமை என்கிற இந்த சத்தத்தை மிக அதிகமாகவே நாம் கேட்கிறோம். மனித உரிமைகள் என்று பெயரில் மனித உரிமைகளை பறிக்கிற பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. காஷ்மீரிலே பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறவர்கள், மும்பையிலே வெடிகுண்டு வைத்து தகர்க்கிறவர்கள், உலகம் முழுவதற்கும் பயங்கரவாதத்தை கடைபிடித்து மக்களை அச்சுறுத்துகிறவர்கள், அவர்கள் கைது செய்யப்படுகிற பொழுது அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை, இந்த உரிமை இல்லை என்று பேசுவதை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இந்த மனித உரிமை இயக்கம் என்று பல பேர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற பெரும்பாலான விஷயங்களை பார்த்தா, யார் சமூகத்திற்கு துன்பம் விளைவித்து குற்றம் இழைத்திருக்கிறானோ, யார் தண்டனைக்குரிய குற்றங்களை செய்திருக்கிறானோ, அவனுடைய துன்பத்தை பற்றி பேசுவதையே மிக அதிகமாக நம்முடைய மனித உரிமை இயக்கம் என்ற பெயரிலே நடக்கிற பல அமைப்புகள் பேசுவதை நீங்கள் கவனிக்கலாம். அதனால் எது மனித உரிமை, அப்படி என்றால் என்ன, அது எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனித உரிமைகள் என்ற இந்த சிந்தனை வெகு காலமாக இருந்தாலும் மிக அழுத்தமாக பிரெஞ்சு புரட்சி காலத்தில் இருந்துதான் இந்த மனித உரிமைகளை பற்றிய அழுத்தமான சிந்தனை வந்தது. பிரெஞ்சு புரட்சி நடந்து 1789 பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அப்பொழுது மன்னராட்சி போய், ஏன்ஷியன் ரெஜிம், அந்த பழைய ஆட்சி போய் புரட்சி செய்தவர்களுடைய ஆட்சி, ஒரு ஜனநாயக அமைப்பு தோன்றிய காலத்தில் அந்த அசம்பிளியில் 1789 ஆகஸ்ட் மாதம் 27 புரட்சிகர தேசிய அவையில் பில் ஆஃப் ரைட்ஸ் என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஒரு சட்டமாக முதன் முதலாக உலகத்திற்கு சொன்னது, மனித உரிமைகளை பற்றி மனிதன் தோன்றிய காலம் முதலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனித உரிமைகளை பற்றி ஒரு சட்ட வடிவம் கொடுக்க பிரெஞ்சு புரட்சி தேவைப்பட்டது. The Bill of Rights of the French Revolution was decreed by the Revolutionary National Assembly after heated public debate on August 27, 1789. அந்த ஆவணத்தை பழமைக்கு மரணச்சான்று, புதுமையின் அடையாளம் என்று சொன்னார்கள். அதில் முதல் ஆர்டிக்கிள் த அசம்பிளி கான்சிக்வென்ட்லி ரெக்கக்னைசஸ் அண்ட் டிக்ளேர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் அண்டர் த ஆஸ்பைசஸ் ஆஃப் த சுப்ரீம் பீயிங். சுப்ரீம் பீயிங்னா கடவுள். கடவுளை சாட்சியாக வைத்து த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் த சிட்டிசன். மேன் அண்ட் த சிட்டிசன், மனிதன் அதற்கு பிறகு குடிமகன். சிட்டிசன் என்பது ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற கட்டுப்பட்டிருக்கிற மனிதனுக்கு பெயர் குடி சிட்டிசன், குடிமகன். மனிதன் என்பது உலகத்திற்கு பொதுவான விஷயம். அந்த முதல் ஆர்டிக்கிள் அந்த ஆவணத்தில் மென் ஆர் பார்ன் அண்ட் ரிமைன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் ரைட். சோசியல் டிஸ்டிங்ஷன் மே பி பேஸ்ட் ஒன்லி ஆன் காமன் யூட்டிலிட்டி. நான் எல்லாவற்றையும் படிக்கலை. ரூசோ எழுதினார், The man is born free and is in everywhere in chains. என்று எழுதினார். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எல்லா இடங்களிலும் தடைக்கப்பட்டிருக்கிறான், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று ரூசோ எழுதினார். அந்த மனிதர்கள் எல்லோரும் சுதந்திரமாக பிறக்கிறார்கள், சமமானவர்கள் என்கிற விஷயத்தை பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட அரசாங்கம் அந்த தேசிய அவை சட்டமாக நிறைவேற்றிக் கொண்டது. இதுதான் உலகத்திற்கு பிரெஞ்சு புரட்சி கொடுத்த மூன்று முழக்கங்கள். The liberty, equality and fraternity. இந்த மூன்று முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியால் உலகத்திற்கு தரப்பட்டவை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். மகாகவி பாரதியார் பாண்டிச்சேரியிலே இந்தியா பத்திரிகையை நடத்துகிற பொழுது அதனுடைய இலச்சனையாக இந்த மூன்றைத்தான் போட்டார். அது பிரெஞ்சு அரசாங்கம். 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால் பிரெஞ்சு மக்கள் உலகத்திற்கு கொடுத்த செய்தி லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இதையே பாரதியார் வைத்துக் கொண்டார். மனித உரிமைகள் என்பது நம்முடைய அரசியல் சட்டத்திலே கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது. நம்முடைய அரசியல் சட்டம் 1950 நிறைவேற்றப்பட்டது. அந்த அரசியல் சட்டத்தின் 3வது பிரிவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகளை சொல்லுகிற பொழுது இந்த உரிமைகள் நமக்கு தரப்பட்டதாக, கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் மனித உரிமை என்பது யாராலும் கொடுக்கப்படவில்லை. மனித உரிமை என்பது ஒருவன் பிறக்கிற பொழுதே அவனோடு இருக்கிறது. இட் இன்ஹேர்ஸ் இன் மேன், இட் இஸ் இன்ஹரண்ட் டு மேன். மனிதன், மனித உரிமைகள் என்பது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் மனிதனோடு பிறக்கும் பொழுதே இருக்கும். எனவே யாரும் மனிதனுடைய உரிமையை இன்னொரு மனிதன் கொடுப்பது இல்லை. ஆனால்தான் அமெரிக்க அரசியல் சட்டத்திலே மேன் இஸ் எண்டோடு இன்ஏலியனபிள் ரைட்ஸ் என்று எழுதி கொண்டார்கள். கடவுளால் பிறருக்கு கொடுக்க முடியாத, பராதீனம் செய்ய முடியாது, விற்க முடியாத உரிமைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சட்டங்கள் எல்லாம், நம்முடைய முயற்சி எல்லாம் மனிதனுக்கு இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பது தான். மனிதனுக்கு உரிமைகளை வழங்குவதில்லை. மனிதனுக்கு இருக்கிற உரிமைகளை பறிபோகாமல் பாதுகாப்பது தான். நம்முடைய சட்டங்கள் எல்லாம் அதைத்தான் செய்கின்றன. இன்றைக்கு நாம் மிக எளிதாக மனித உரிமையை பற்றியும் உரிமை பறிப்பவர்கள் என்பதை பற்றியும் உரிமையை பறிக்கலாமா என்பதை பற்றியும் அது பெரிய பாவம் என்று நாம் அதை உணர்கிறோமோ இல்லையோ, அது உள்ளத்துக்குள்ளே சரியாக நமக்கு ஊறி இருக்கிறதோ இல்லையோ, வாயளவிலே எல்லாரும் பேசுகிறோம். எல்லா பத்திரிகைகளும் சொல்லுவார்கள், பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக எழுதுவார், தலையங்கம் எல்லாம் எழுதுவார்கள். அதை எழுதுகிற ஒரு ஆளை போய் பார்த்தால் அவன் வேறு ஒரு சிறிய அதிகாரி முன்னால் கையை கட்டி கொண்டு நிற்கிறான். அதை பார்க்கலாம், இது வாயளவில் பேசுவோம். இவ்வளவு அதிகமாக பேசுகிற இந்த உரிமைகள் எப்பொழுதும் இப்படி இருந்தனவா? இல்லை. நம்முடைய மனித சமூக வளர்ச்சியில் இன்றைக்கு மனித உரிமைகளை பற்றி பேசுகிற சிந்திக்கிற முறையில் நாம் முற்காலத்திலே சிந்தித்ததில்லை. உலகத்துக்கு மிகப்பெரிய தத்துவத்தையும் நாகரிகத்தையும் ஐரோப்பாவுக்கு வழங்கியதாக கருதப்படுகிற கிரேக்க நாட்டில் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தார்கள், தத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மிகப்பெரிய சீலமான சிந்தனைகளை கற்றுக் கொடுத்த கிரேக்க நாட்டில், விஞ்ஞானத்திற்கு வித்திட்ட கிரேக்க நாட்டில், டெமோக்ரசி என்கிற அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை, டெமோஸ் என்கிற கிரேக்க வேர்ச்சொல்லின் அடிப்படை, தி ரூல் ஆஃப் தி பீப்புள், டெமோக்ரசி, அது கிரீக்கிலிருந்து வந்தது. ஜனநாயகம் என்பது முழுமையான ஜனநாயகம் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிறது பாராளுமன்ற ஜனநாயகம், பார்லமெண்ட்ரி டெமோக்ரசி, மக்களே மக்களை தங்களை தாங்களே நேராக ஆண்டு கொள்வது என்பது இப்பொழுது இல்லை, ஆனால் ஏத்தன்ஸில் இருந்தது, கிரேக்க நகரங்களிலே இருந்தது. அங்கு மக்கள் கூடுவார்கள், சட்டங்கள் விவாதிக்கப்படும், எல்லா மக்களும் கூடி அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அது டைரக்ட் டெமோக்ரசி, அத்தனை மக்களும் பங்கு பெற்ற டெமோக்ரசி. இந்த சிவிலைசேஷன் நாகரிகம், தமிழில் கூட நாகரிகம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன? நகர்லேருந்து வந்தது நாகரிகம், நகரத்தில் இருப்பவர்கள் கண்டுபிடித்தது நாகரிகம் என்று சொல்லிக்கொள்ளலாம். சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் சிவிட்டாஸ், நகரம் என்ற சொல்லிருந்தா நாகரிகமே வந்தது. அப்படி மிகப்பெரிய நகரமாக விளங்கிய ஏத்தன்ஸ் என்ற நகரில் டெமோக்ரசி வந்தது. இன்றைக்கும் பேசுகிறோம். அந்த கிரேக்க நாகரிகம் ஐரோப்பாவினுடைய முன்னோடி, ஐரோப்பாவுக்கு இன்றைக்கும் வழிகாட்டுகிற பெரிய இலக்கியங்களையும் தத்துவ புத்தகங்களையும் உலகத்திற்கு வழங்கியிருக்கிற கிரேக்க நாகரிகம் அடிமைத்தனத்தின் மீது கட்டப்பட்டது. ரிப்பப்ளிக் என்று பெரிய நூலை எழுதிய பிளாட்டோ அவர்கள் ஒரு அடிமையினுடைய உதவியோடு தான் வாழ்ந்தார். அங்கு அடிமைகள் இருந்தார்கள், எல்லா மனிதர்களும் சமம் இல்லை. அங்கு ஓட்டுரிமை என்பது மேல் ஜாதி மக்களுக்கு, மேல்தட்டு மக்களுக்கு தான், அடிமைகளுக்கு இல்லை. அடிமைகளை விற்பதும் வாங்குவதும் ரோம் நாட்டிலும் கிரேக்க நாட்டிலும் சர்வசாதாரணமாக இருந்தது. உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கிற எத்தனையோ நீதி நூல்கள், வேதகாலம் தொடங்கி இன்று வரையில் நமக்கு இருக்கிற நீதி நூல்கள் அனந்தம். ஆனால் இந்த நாட்டில் தான் தீண்டாமை கொடுமை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக இருந்தது. வள்ளுவர் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், குறள் இருக்கு 2000 வருடத்துக்கு முன்னால். ஆனால் இங்குதான் பிறப்பின் அடிப்படையில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று வைத்துக் கொண்டோம். தெருவிலே நடக்கக்கூட உரிமை இல்லாமல் ஒரு பகுதி மக்களை, நம்மை போன்ற மனிதர்களை விலக்கி வைத்திருந்தோம். ஆனால் பெரிய பெரிய நீதி நூல்கள் நம்மிடம் இருந்தன. உலகம் முழுவதும் அப்படித்தான், சீனாவை எடுத்துக்கொண்டால் அப்படி, ஜப்பானை எடுத்துக்கொண்டால் அப்படி, எல்லா நாடுகளிலும் அடிமைகள் வாழ்ந்தார்கள், கீழோர் மேலர் இருந்தனர். பைய பைய மனித சிந்தனை வளர வளர இது தீமை என்கிற உணர்வு காலங்காலமாக சிந்தனையாளர்கள் மூலம் பரவி பரவி வந்து இன்று அது எல்லா காலத்திலும் இருந்தது போலவும் இப்பொழுதுதான் கொடுமை நடப்பது போலவும் நமக்கு தோன்றுகிற அளவுக்கு நமக்கு மனித உரிமைகளை பற்றிய ஞானம் வந்திருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுப்பட்டு வந்த விஷயம். ஆண்டான் அடிமை என்பதையும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதையும் எல்லோரும் நாம் ஏற்றுக்கொண்டிருந்தோம். யார் அதை வந்து மகாத்மா காந்தி இந்தியாவிலே தோன்றுவதற்கு முன்னால் தீண்டாமை தவறு என்று பேசிக்கொண்டிருந்தோமே தவிர தீண்டாமையை பாவம் என்று யாரும் கருதவில்லை. அதற்கு பெரிய இயக்கத்தை மகாத்மா நடத்தி நமக்கு அதை உணர வைத்து மனிதனுக்கு மனிதன் எப்படி அடிமையாவான் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு தீண்டாமை நமக்கு கொடுமையாக தெரிகிறது. அதுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த என்னுடைய இளவயது காலத்தில் தாழ்ந்த ஜாதி என்று தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதனை போய் மேல் ஜாதிக்காரன் தொடப்போனால் சாமி தொடாதீங்கம்மா, இது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்த்திருக்க முடியாது, சாமி தொடாதீங்கம்மா. ஏப்பாண்ணா, ஏதோ முற்காலத்தில் பாவம் பண்ணியிருக்கேன், அதனால் இப்பொழுது நான் பிறந்தேன், மறுபடியும் என்னை பாவத்துக்கு ஆளாக்காதீங்க, நீங்கள் தொட்டால் எனக்கு பாவம்மா. இது உண்மை, நான் ஒன்றும் கற்பனையாக சொல்லலை. மேல் ஜாதிக்காரர்களை போய் நாம் கீழ் ஜாதிக்காரனாக இருக்கிற நாம் தொட்டு விட்டால் நமக்கு பாவம் வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் இந்த மக்கள். மகாத்மாவை போன்றவர்கள், பாரதியாரை போன்றவர்கள், அட முட்டாளே, நீ மண்ணில் மண்ணில் மன்னன், நீ மன்னன்று, நீ மனிதன், நீ யாருக்கும் அடிமை இல்லை, மற்றவர்களுக்கு இணையானவன், சமமானவன், நீ ஏன் உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாய், நீ எல்லோருக்கும் சமமானவன் என்று சொல்லிக் கொடுத்து அவர்களை மேலே தூக்கிவிட்டார். இப்படி நம் நாட்டிலே நம் காலத்திலேயே இந்த உரிமைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் நாம் வாழ்ந்தோம். அப்புறம் இன்னொன்று, மன்னராட்சி காலத்தில் மன்னனுக்கு எல்லோரும், மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், கோன் எவ்வழி குடிகள் எவ்வழி, மன்னனுக்காக மக்கள் வாழ்ந்தார்கள். மன்னன் சொல்லுவதுதான் சட்டம், அது சரியா தவறா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு பேரு எல்லா நாடுகளிலும் மன்னர்கள் சொன்னால் அது சட்டம், சரியா தவறா மன்னன் தான் வைத்திருக்கிற ஆலோசகர்கள் சொல்லுகிற கருத்தை கேட்டு அவன் நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ஆனால் அவன் சொன்னால் கேட்க வேண்டும். மன்னன் இறைவனின் வடிவம், மன்னன் இறைவனின் வடிவம் என்று எல்லா காலத்து எல்லா நாடுகளிலும் நம்பினார்கள். திருவுடை மன்னனை காடில் திருமாலை கண்டேனே என்று நாராயண திவ்ய பிரபந்தம் சொல்கிறது. டிவைன் தியரி என்பது மேல் நாடுகளில் இருந்தது. ஆனால் ஆங்கில நாட்டில் அந்த பழமொழி எப்படி இருந்ததுன்னா, த கிங் கேன் டூ நோ ராங், மன்னன் தவறு செய்ய மாட்டான் என்று மன்னனுக்கு மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். மன்னன் மக்களை பாதுகாப்பதற்குள்ள கடமை உணர்ச்சி உள்ளவனாக இருந்தான். அவன் பாதுகாக்கலன்னா கொடுக்கலன்னு நீங்கள் திட்டலாம், ஆனால் உங்களுக்கு அவனை எதிர்க்கவும் கேள்வி கேட்கவும் சட்டப்படி உரிமை இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலிருந்து வளர்ந்து யாரும் ஆண்டான் அடிமை இல்லை, ஒருவனுக்காக ஒருவன் வாழ வேண்டியதில்லை, மனிதன் மனிதனை அடிமைப்படுத்தக்கூடாது என்ற சிந்தனை வளர்ந்து வந்தது. அது பிரெஞ்சு புரட்சி உலகம் முழுவதற்கும் அந்த சிந்தனையை கொடுத்தது. பிரெஞ்சு புரட்சி தவறு என்று ஆங்கில நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும் சிந்தனையாளராகவும் மிகப்பெரிய சொற்பொழிவாளராகவும் பாராளுமன்றவாதியாகவும் இருந்த எட்மண்ட் பர்க் பிரெஞ்சு நாட்டு மன்னன் கொல்லப்பட்டதையும் பிரபுக்கள் கொல்லப்பட்டதையும் எதிர்த்து நூல் எழுதினார். அந்த நூல் தவறு என்று காட்டுவதற்கு தி ரைட்ஸ் ஆஃப் மேன் என்று தாமஸ் பெயின் என்கிற ஞானி ஒரு புத்தகத்தை எழுதினார். பிரெஞ்சு புரட்சி நியாயம் என்று சொன்னார். சார்லஸ் மன்னன் தலை வெட்டப்பட்ட பொழுது இங்கிலாந்தில் அது சரி என்று பாரடைஸ் லாஸ்ட் எழுதிய ஜான் மில்டன் என்ற மகா கவி அது நியாயம் என்று எழுதினார். மனித உரிமைகளுக்காக அவர் எழுதினார். ஆங்கில நாட்டில் மனித அடிப்படை மனித உரிமைகளுக்காக கால காலமாக எல்லா சிந்தனையாளர்களும் போராடினார்கள். அப்படி போராடி போராடி மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக மன்னன் வாழ வேண்டும் என்ற கருத்து வந்தது. அதை புலவர்கள் பாடினார்கள், ஞானிகள் சொன்னார்கள், மக்களுக்கு தேவையான வழியிலே நீ ஆளவில்லை என்றால் அதுவே உன்னை அழிக்கும் படை, ஏழை வடிக்கும் கண்ணீர் மன்னனை அழிக்கும் படை என்று திருக்குறள்ல வள்ளுவர் எழுதினார். ஆனால் மன்னர் ஆட்சி போகல. இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படியே முன்னால் இருந்து அப்படியே இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மன்னனை வைத்து அல்ல மக்கள், மக்களுக்காக மன்னன் என்ற கருத்து வர இப்பொழுது மக்கள் ஆட்சி வந்தது. மக்களுக்காக மக்களே ஆண்டு கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. டெமோக்ரசி இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் என்று அப்ராஹாம் லிங்கன் சொன்னார். இன்றைக்கு வாயளவில் அதை நாம் சொல்லுகிறோம். அப்படி காக்கப்படுகிற இந்த மக்களாட்சி என்பதும் நாம் மக்களாட்சியாக இருக்கிறோமா இல்லையா என்பது அடுத்த விஷயம். மனித உரிமைகள் என்பது நாசி ஆட்சி வந்தது, ஹிட்லருடைய ஆட்சி வந்தது, யூத மக்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்தான். மாதா கோவிலெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற அங்க வணங்கப்பட்ட உருவங்களை எல்லாம் மாற்றி ஹிட்லருடைய ஸ்வஸ்திகாவை வச்சு கும்பிட்டாங்க. ஹிட்லர் தான் கடவுள் மாறி கும்பிட்டாங்க. இங்கிலாந்தில் எப்படி கிங் கேன் டூ நோ ராங் என்று சொன்னார்களோ அதை ஹிட்லர் சொன்னா அவருடைய ஆட்சியில் தி ஃபியூரே இஸ் ஆல்வேஸ் ரைட். ஃபியூரர்னா லீடர்னு அர்த்தம் பிரெஞ்சில், இது ஜெர்மனில். தலைவர் எப்பொழுதும் சரியாகத்தான் இருப்பார். ஏன்னா ஹிட்லரை கேள்வி கேட்க முடியாது. அவன் ஆரிய இனம்தான் உலகத்திலே உயர்ந்த இனம் என்று அவன் சொல்லிக்கொண்டான், ஆரியன் ரேஸ் என்று. அது பியூர் ஜெர்மானிக் ரேஸ். நீங்கள் நம்ம ஒரு விஷயத்தை அதில் சேர்த்துடக்கூடாது. இந்த பியூர் ஜெர்மானிக் ரேஸ். ஒரு கூட்டத்தில் அவன் சொன்னான், வி ஆர் பார்பேரியன்ஸ் அண்ட் வி வாண்ட் டு பி பார்பேரியன்ஸ். ஐரோப்பாவினுடைய வடக்கு பகுதியில் இருந்து ரோம் நகரத்துக்கு படையெடுத்து வந்த காட்டுமிராண்டிகளாக வந்த பார்பேரியன்ஸ் இருக்கிறார்களே, அந்த பியூர் ஜெர்மானிக் ரேஸ், அந்த இனத்தை அப்படியே நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னான் ஹிட்லர். ஜெர்மானிய இனம்தான் ஆள பிறந்தது, மற்றவர்கள் எல்லாம் அடிமையாக இருக்க பிறந்தவர்கள் என்று 20வது நூற்றாண்டில் சொன்னான். நீட்சே என்கிற ஒரு ஞானி சூப்பர் மேன் என்ற ஒரு கருத்தை சொன்னான். அதிமனிதர்கள் அவர்கள் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் அவர் கீழே இருக்க பிறந்தவர்கள் என்று 20வது நூற்றாண்டில் அந்த நீட்சையினுடைய கருத்தை எடுத்துக்கொண்டான். ஜெர்மானிய இனம் மட்டும்தான் ஆள பிறந்தது என்று சொல்லி அந்த ஜெர்மானிய மக்களுக்கு ஏற்பட்ட அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் யூத மக்கள் என்று சொல்லி அந்த யூத மக்களை அழித்தான். யூத மக்களை கூட்டம் கூட்டமாக கொன்றான். அவனுடைய பயங்கரத்துக்கு பயந்து வெளியே போனவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஜெர்மனியை விட்டு வெளியே போனவர் தான் மனோதத்துவத்தினுடைய பிதாவாக கருதப்படுகிற சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கிற ஞானி யூதர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு யூதர், கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதர், இருக்கிற அவ்வளவு யூதர்களும் ஜெர்மனியை விட்டு வெளியே ஓடினார்கள். அவ்வளவு பேரை அடித்து விரட்டினான். இந்த கொடுமையை பார்த்த பின்னால் 2வது உலக யுத்தம் முடிந்த பின்னால் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் முதல்ல ஒவ்வொரு நாடு ஒரு நாட்டில் உரிமை கூட இருக்கிறது குறைவு இருக்கிறது இதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தது மனிதன் பாதுகாப்பாக வாழ வேண்டும். அவன் எந்த நாடாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மனிதன் என்று பறந்து விட்டால் எ ஹியூமன் பீயிங், அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கருதி பல நாட்கள் யோசித்து அவர்கள் மனித உரிமைகள் பிரகடனம் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக பிரகடனப்படுத்தினார். அதற்கு பெயர் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பது 1947 ஐக்கிய நாடுகள் சபை மூலம் நிறைவேற்றப்பட்டது. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி பார்த்தால் ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பான் ஃப்ரீ. பிரெஞ்சு நாட்டில் 1789 எப்படி எதை சொன்னார்களோ அதை உலகம் முழுமைக்குமாக உலக நாடுகளின் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ், தே ஆர் என்டவுட் வித் ரீசன். இந்த வார்த்தை முக்கியம், இது வேற யாரும் கொடுக்கல. தே ஆர் என்டவுட் வித் ரீசன், கான்சன்ஸ் அண்ட் ஷுட் ஆக்ட் டுவர்ட்ஸ் ஒன் அனதர் இன் ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட். மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு அறிவும் மனசாட்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது. தே ஆர் என்டவுட் வித் ரீசன் அண்ட் கான்சியன்ஸ், நோ அதர் மேன் கன்ஃபர்ஸ் ஆன் ஹிம், இன்னொரு மனிதன் அவனுக்கு அந்த உரிமையை தரவில்லை. பிறக்கும் பொழுதே இந்த உரிமைகளோடு அவன் பிறக்கிறான். இந்த உரிமைகளுக்கு குந்தகம் வராமல் எல்லா நாடுகளும் பார்த்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைக்கு கட்டுப்பட்டிருக்கிற நாடுகள் அனைத்தும் தன்னுடைய மக்களுக்கு இந்த உரிமையை பாதுகாத்து தர வேண்டும். இன்று இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கொல்லாதே என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது மனித உரிமையினுடைய மீறல். மனித உரிமை என்ன? அடுத்த ஆர்டிகிள் எவ்ரிவன் ஹேஸ் அ ரைட் டு லைஃப், லிபர்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பர்சன். முதல் மனித உரிமை, ஒவ்வொருவனுக்கும் உயிர் வாழ, பாதுகாப்பாக உயிர் வாழ உரிமை இருக்கிறது. ஒரு எந்த மனிதனுடைய உயிரையும் யாரும் பறித்து விடக்கூடாது. அவன் அந்த பாதுகாப்பு இழந்து விடக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தா அவனுக்கு சிந்திக்கிற உரிமை இருக்கிறது, சிந்தனையை வெளிப்படுத்துகிற உரிமை இருக்கிறது, அதை பேசுகிற உரிமை இருக்கிறது, அதை எழுத்து மூலமாக வெளிப்படுத்துகிற உரிமை இருக்கிறது. அதை போலவே கூட்டம் கூடி தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற உரிமை இருக்கிறது. சிந்தனை சுதந்திரம் இருக்கிறது. இன்ன கருத்தை தான் சிந்திக்க வேண்டும் என்று யாருக்கும் நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. சிந்தனை சுதந்திரம், சிந்தனையை வெளிப்படுத்துகிற சுதந்திரம். அதை போலவே கடவுள் நம்பிக்கையை பற்றிய சுதந்திரம். அவன் எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், மதமே இல்லாமல் இருந்து கொள்ளலாம். இந்த கடவுளை இப்படி வணங்க வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. எனவே இந்த மாதிரியான சுதந்திரங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றன. இந்த சுதந்திரங்கள், இந்த உரிமைகள் வேறு யாரும் தரவில்லை. அது அவனுடனேயே பிறக்கின்றன. எப்பொழுது சிக்கல் வருகிறது? மனிதன் காட்டிலே வாழ்கிற பொழுது, தனியாக இருக்கிற பொழுது அவனுக்கு கட்டுப்பாடே இல்லை, எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் சிக்கல் எப்பொழுது வருகிறது? அவன் கூட்டமாக கூடி ஒரு சமூகமாக வாழ தொடங்குகிற பொழுதுதான் குழப்பம் வருகிறது. எல்லோரும் உரிமை உடையவர்கள், அப்போ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அப்பொழுது கட்டுப்பாடு வருகிற பொழுதுதான் ஒரு மனித உரிமை இன்னொரு மனிதனுடைய உரிமையோடு உராயாமல் மோதாமல் ஒருவருக்கு ஒருவர் தீங்கிழைத்துக் கொள்ளாமல் உரிமையை பயன்படுத்திக் கொள்ளும். ஒருவர் உரிமையை நம்முடைய உரிமையை எப்படி இன்னொருவன் பறிக்க முடியாதோ அப்படியே அடுத்தவருடைய உரிமையை நாம் பறிக்கக்கூடாது. என் சுதந்திரம் உன்னுடைய சுதந்திரம் எதுவரையில் வருகிறது என்றால் என் மூக்கு நுனி வரையில் வருகிறதுன்னு ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. ஒருத்தர் குச்சியை சுற்றிக்கிட்டே போகிறான், வாக்கிங் ஸ்டிக்கை சுற்றிக்கிட்டே போகலாம், எதுவரையில் அடுத்தவருடைய மூக்கில் போய் இடிக்காத மாதிரி. சமூகமாக வாழத் தொடங்கிய பின்னால் ஒருவருடைய உரிமை இன்னொருடைய உரிமையோடு உராய்கிற பொழுது மோதுகிற பொழுது குழப்பம் வருகிறது. அப்படி எல்லா ஒருவருடைய உரிமை இன்னொரு உரிமையோடு மோதிக்கொள்ளாமல் ஒன்றுக்கொன்று அழிவில்லாமல் வாழ்வதற்காகத்தான் சட்டம் என்று ஒன்று வருகிறது, ஆட்சி என்று ஒன்று வருகிறது. அது உரிமைகளை கொடுப்பதில்லை, இருக்கிற உரிமைகளை சிதறாமல் ஒவ்வொருவருக்கும் காப்பாற்றி கொடுக்கிறது. காப்பாற்றி கொடுப்பதற்காக இயங்குவதுதான் அரசாங்கம், காப்பாற்றி கொடுப்பதற்காக இயக்கப்படுவதுதான் சட்டம். அந்த சட்டம் ஒழுங்கு இல்லை என்றால், அந்த சட்டத்தின் மூலம் நீங்கள் உரிமையை பெறவில்லை, சட்டத்தின் மூலம் உங்கள் உரிமை கெட்டுப்போகாமல் பார்த்துக் கொள்ளுகிறீர்கள். சட்டம் போடுவது அரசாங்கம், அரசு என்பது அந்த காலத்தில் மன்னன். இன்றைக்கு அரசாங்கம் ஜனநாயகமாக இருந்தால் மக்கள் உருவாக்குகிற அரசாங்கம். சவுதி அரேபியாவில் போய் எனக்கு உரிமை இருக்குன்னு கேட்க முடியாது. அங்கே இருக்கிற ஷேக் இன்னைக்கும் 2009 அரபு நாடுகளுக்கு போனால் அங்கே இருக்கிற ஷேக் சொல்வது தான் சட்டம். இந்த அடிப்படை உரிமை எனக்கு, இந்த உரிமை சமா, அங்கே பெண்கள் யாரும் வெளியே வர முடியாது. ஆணும் பெண்ணும் சமன்னு இங்கே சொல்லிட்டு இருக்கலாம், சவுதி அரேபியாவில் சொல்ல முடியாது. துணியை போடும்போது கண்ணு எது வரைக்கும் தெரியலான்னு சட்டம் போட்டு வச்சுருக்கான். தாலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் இருந்த பொழுது இந்த கண்ணை தாண்டி இங்கே இதுவரைக்கும் துணி வந்து விட்டால் அடித்தான். உலகத்தில் அந்த நாடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே அந்த நாட்டுக்கு போகாதீங்க. மக்களாட்சி இருக்கிற நாட்டில் நாம் உருவாக்குகிற அரசாங்கம் சட்டம் நமக்காக போடுகிறது. முதல்ல மனிதன் ஆண்டான், மன்னன் ஆண்டான், இப்பொழுது மன்னன் மனிதன் ஆளவில்லை. நம் உரிமைகளை எப்படி பாதுகாக்க வேணும்? உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு நடப்பது சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. திஸ் நாட் ரூல் ஆஃப் மேன். நோ மேன் கேன் ரூல் அனதர் மேன். பாரதியார் சொன்னார், பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வு. சுதந்திரத்திற்கு இலக்கணம் அதுதான். நாம் இன்னொரு மனிதனுக்காக இல்லை, இந்த நாட்டிலே முதலமைச்சருக்காகவோ பிரதம அமைச்சருக்காகவோ ஜனாதிபதியோ கவர்னரோ அந்த ஆளுக்காக இந்த நாடு இல்லை. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வேலைகளை பார்ப்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். ஆழ்வது எது? சுர்ஜித் சிங் பர்னாலா அல்ல, கலைஞர் கருணாநிதி அல்ல, மன்மோகன் சிங் அல்ல. நம்மை ஆழ்வது சட்டம், இந்திய அரசியல் சட்டம் என்று ஒரு சட்டம் நமக்கு இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த சட்டம்தான், இந்த சட்டப்படிதான் நாமும் நடக்க வேண்டும், அரசாங்கமும் நடக்க வேண்டும். அரசாங்கம் சட்டம் போடுவதற்கு பாராளுமன்றத்திற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமையை கொடுத்தது யார், கொடுப்பது யார்? நாம் தான். இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது, அது பெரிய திருவிழா மாதிரி கேலி குத்து போல, தீபாவளி பட்ட பொங்கல் போல அல்லது ரம்ஜான் போல திருவிழா தான் நம்ம நடத்துகிறோம். தேர்தல் நடத்தலை. ஆனால் உண்மையில் இந்த தேர்தலின் மூலம் நீங்கள் உங்களை ஆள்வதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய பிரதிநிதிகளாக உங்கள் விஷயங்களை பார்ப்பதற்காக, உங்களுக்கு சட்டம் செய்வதற்காக பிரதிநிதிகளை நீங்கள் அனுப்புகிறீர்கள். உங்களிடம் பெற்ற உரிமையை வைத்துக் கொண்டு பாராளுமன்றம் சட்டம் செய்கிறது. நம்ம பிரதிநிதி தான். ஆனால் பாராளுமன்றம் என்று வந்துவிட்ட உடனே அது போடுகிற சட்டத்திற்கு எல்லா மக்களும் கட்டுப்பட்டவர்கள். அந்த சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். சட்டம் இயற்றுவது நம்முடைய பிரதிநிதிகள். சட்டம் போடுவதற்கு எல்லா அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. எந்த சட்டம் போடணும் நீங்க கேட்க முடியாது, எந்த கோர்ட்டும் கேட்க முடியாது. ஆனால் இந்த அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திற்கு விரோதமாக, கொள்கைக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயற்றப்படுமானால் எந்த குடிமகனும் நீதிமன்றத்துக்கு போய் இந்த சட்டம் அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, எனவே இந்த சட்டத்தை செல்லாது என்று சொல்லுங்கள் என்று கோர்ட்டை கேட்கலாம். பாராளுமன்றத்திலே எல்லோரும் சேர்ந்து 500க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டத்தை இயற்றி அது இந்த அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குமானால் அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லுவதற்கு உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிற, அடிப்படை உரிமைகளை பறிக்கிற, அடிப்படை உரிமைகளுக்கு தீங்கு செய்கிற எந்த சட்டத்தையும் சுப்ரீம் கோர்ட் செல்லாது என்று சொல்லலாம். அதை சொல்லுவதற்காகத்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று, அடிப்படை உரிமைகள் என்று அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உரிமைகள் நமக்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படை உரிமைக்கு விரோதமாக சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டம் செல்லாது. மனித உரிமைகள் என்று உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிற அத்தனை உரிமைகளும் நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் முன்னேறி இருக்கிறோம், மனித சமூகம் முன்னேறி இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் சாவரின், அதாவது தனித்துவம் உள்ள, தனி அதிகாரம் படைத்த ஒரு என்டிட்டி, தனி அமைப்பு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு நாடு என்பது சாவரின் ஸ்டேட். ஒரு காலத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே நடப்பதை அடுத்தவன் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இன்று ஒரு நாட்டுக்குள்ளே மனித உரிமை மீறல் நடந்தால் ஐக்கிய நாடுகள் சபை கேட்கலாம், ஹேக் என்ற இடத்திலே இருக்கிற சர்வதேச நீதிமன்றம் அதை கேட்கலாம். உலகத்தின் ஒரு பகுதியில் மனித உரிமை மீறப்பட்டால், ஒரு இனப்படுகொலை நடந்தால், மனித உரிமைகளுக்கு மாறாக அழிவு ஏற்பட்டால் ஐக்கிய நாடுகள் சபை அந்த இடத்திற்கு தலையிட்டு அதை நிறுத்தலாம். அந்த அளவுக்கு மனிதகுலம் முழுமையானது என்கிற கருத்தை நாம் வளர்த்திருக்கிறோம். மனிதகுலம் முழுமையானது, அதை என்னுடைய நாடு என்று சொல்லி நீ அக்கிரமம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். அது இன்னும் முழுமையடையவில்லை, இருந்தாலும் நாம் வளர்ந்திருக்கிறோம். அமெரிக்கா ஒரு நாட்டிலே போய் தலையிடுகிற பொழுது அது சரியோ தவறோ என்ன சொல்லி தலையிடுகிறது என்றால், அங்கு மனித உரிமை மீறல் நடக்கிறது, சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, மனித சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அதை தடுப்பதற்கு நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டுதான் அமெரிக்கா தலையிடுகிறது. அப்படி பாதுகாக்கப்பட்ட உரிமைகள் உயிர், உடைமை, அறிவு தேடல், நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பது, மொழியை பாதுகாப்பது, இனத்தை பாதுகாப்பது, சமயத்தை பாதுகாப்பது, இவை அத்தனையும் உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கிற, பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமைகள் என்று ஒப்புக்கொண்டிருக்கிற உரிமைகள். இவ்வளவு உரிமைகள் நமக்கு இருக்கிறது. உரிமைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரிமைகளை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உரிமை இருப்பதை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. நீங்கள் தூங்கக்கூடாது. உரிமை என்பது பாரதாசன் சொன்னார், இங்க கேட்கிறவங்க தூங்குறது சொல்லாரு. அமெரிக்காவில் இருக்கிற காங்கிரஸ் லைப்ரரியில ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் தி லைப்ரரி ஆஃப் யூஎஸ் காங்கிரஸ். அந்த லைப்ரரியில ஒரு பெரிய வாசகம் எழுதி வச்சிருக்கான், இட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி. சுதந்திரம் என்ன? சுக்கா மிளகா கடையில் வர என்று பாரதிதாசன் பாடினார். சுதந்திரமாக நீங்கள் இருப்பது என்பது எளிமையான காரியம் இல்லை. சுதந்திரத்துக்கு நீங்கள் கொடுக்கிற விலை என்ன? நிரந்தரமாக விழிப்போடு இருப்பதுதான். தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலநாழ்பவர்க்கு. இது அரசனுக்கு சொன்னார் வள்ளுவர். இன்றைக்கு எல்லாரும் நாட்டு மன்னர், நீங்கள் ஒவ்வொரு மன்னர். ஆகவே இந்த இலக்கணம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருந்தும். தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இம்மூன்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வேணும். நீங்கள் தூங்கினால் நாளைக்கு சுதந்திரம் உங்களுக்கு இல்லை. இட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி. கண்ணும் கருத்துமாக இருக்க வேணும். உங்கள் சுதந்திரத்தை இன்னொருத்தன் பாதுகாத்து கொடுக்க முடியாது. சுதந்திரத்தை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட விழிப்போடு இருப்பதுதான் சுதந்திரத்திற்கு நாம் கொடுக்கிற விலை. பாரதியார் பாடினார், இதந்தரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், விதந்தரு கோடியின்னல் விளைந்தமை அழித்திட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து எழிவுற்றாலும், சுதந்திர தேவி உன்னை துதித்திடல் மறக்கிறேன் என்று பாடினார். நாம் என்ன பண்ணுறோம்? நான் எந்த கஷ்டமும் பட மாட்டேன், எல்லாரும் சுதந்திரத்தை இறங்க வாங்கி கொடுக்கணும். முடியவே முடியாது. இதந்தரு மனைவி நீங்கி, வீட்டில் இருப்பது தான் இதம் சுகம். அதை விட்டு நீங்கி எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும், நான் சிறைப்பட்டாலும், எவ்வளவு பழி வந்தாலும், எத்தனை அழிவு வந்தாலும், சுதந்திர தேவி என்னை துதித்திரல் மறைக்கிறேனே என்று பாரதி பாடினாரே, அந்த நினைவு இருக்கிற வரையில் தான் நம்முடைய சுதந்திரம் இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் ஓட்டு போட்ட உடனே உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு நீங்கள் அடிமை. உங்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட்டுக்கு நீங்கள் அடிமை. உங்கள் வார்டு கவுன்சிலருக்கு அடிமை. தெருவில் வர்ற போலீஸ்காரனுக்கு அடிமை. எல்லாம் மீறி சமூகத்திலே வாழ்கிற தாதாக்களுக்கு அடிமை, ரவுடிகளுக்கு அடிமை, தீயவர்களுக்கு அடிமை வாழ்கிறோமா அல்லவா? மனித உரிமை என்பது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகிற உரிமை. அதை நீங்களே விட்டு கொடுத்தா பிறகு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். எனவே மனித உரிமைகள் என்பது நம்முடன் பிறகு அந்த உரிமைகள் எதற்காக, இந்த உரிமைகள் என்ன, எதற்காக அதை வைத்துக் கொள்ள வேண்டும்? மனிதன் தன்னுடைய முழு வளர்ச்சியை பெறுவதற்கு, தன்னுடைய சக்தியை முழுமையாக வளர்த்துக் கொள்வதற்கு, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, மனிதன் தெய்வ நிலையை அடைவதற்கு இந்த உரிமைகள் வழிவகுக்கின்றன. அடிமையாக இருக்கிறவன் அறிஞனாக முடியாது. அடிமையாக இருக்கிறவன் அன்போடு இருக்க முடியாது. அடிமையாக இருக்கின்றவன் நல்லது செய்ய முடியாது. அடிமையாக இருக்கின்றவன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மனித மேன்மைகளை அடிமை பெற முடியாது. சுதந்திரமாக இருக்கிறவன் தான் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அற்ப சுகங்களுக்காக நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்கிறோம், நம்முடைய ஆன்மாவை விட்டு விடுகிறோம். பாரதியார் சொன்னார், இந்தியா சுதந்திர போராட்டத்துக்காக மாடு மனை சுற்றம் அத்தனையும் தன்னுடைய ஆன்மாவை தவிர மற்ற எல்லாவற்றையும் இழந்துவிட சித்தமாக இருங்கள் என்று பாரதி சொன்னார். அந்த காலத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள், ஆன்மாவை இழக்கல. ஜெயகாந்தன் சொன்னார் ஒரு கூட்டத்தில், விவேகானந்தர், திலகர், மகாத்மா போன்றவர்கள் அடிமை நாட்டிலே வாழ்ந்த சுதந்திர புருஷர்கள், நாமெல்லாம் சுதந்திர நாட்டில் வாழ்கிற அடிமை என்று சொன்னார். அடிமை நாட்டில் வாழ்ந்தோம், சுதந்திரமா சிந்தனையோடு இருந்தான். நாம் இன்றைக்கு ஜனநாயகம் என்ற பெயரில் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய இன்பங்களையும் துன்பங்களையும் மாற்றம் மற்றவனுடைய கையிலே ஒப்படைத்து விட்டு நாம் அடிமைகளாக இருக்கோம். நாம் சுதந்திரமாக இருந்தால்தான் நம்மால் சாதிக்க முடியும். மனித ஒவ்வொருவனும் உரிமை உடைய என்பது இன்னொரு வகையிலும் இருக்கிறது. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். எல்லா பொருளிலும் எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ண பெருமான் என்று பாரதி சொன்னார். மகாத்மா சொன்னார், மனிதர்கள் அத்தனை பேரும் இறைவனின் வடிவங்கள். ஒரு இறைவனின் வடிவம் இன்னொரு வடிவத்துக்கு அடிமையாக இருக்க முடியுமா? இறைவன் என்று சொன்னாலே சுதந்திரம், இறைவன் என்று சொன்னாலே கட்டுப்பாடு அற்றவர் என்று பொருள். தானே சுதந்திரமாக இயங்குபவர்தான் இறைவன். நாம் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அப்படியே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதரும் சுதந்திரமாக இயங்க நாம் வழிவகுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, நம்முடைய உரிமையை பற்றிய அக்கறையும் கவலையும் நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மற்றவருடைய உரிமைகளை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டும். உரிமையை பற்றி அதிகமாக பேசுகிற நான் கடலை பற்றி பேசுறதே இல்லை, உரிமையை பற்றி தான் பேசுறோம். எத்தனை தொழிற்சங்கங்கள், எல்லா சங்கங்களும் வச்சுக்கோங்க, என்ன எந்த சங்கத்தை பார்த்தாலும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும். அவர்களுக்கு கடமை என்ன? சமூகத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன? யாராவது பேசுகிறோமா? மருத்துவர்கள் கூடி எனக்கு சம்பளம் வேணும் இல்லாவிட்டால் ஊசி போட முடியாதுங்கிறான். ஆசிரியர்கள் கூடி எனக்கு பணம் இல்லைன்னா நான் பாடம் சொல்லி தர மாட்டேன், கலைஞர்கள் நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன். உரிமையை பற்றி பேசுகிற யாரும் கடமையை நினைக்கவில்லை. அதனால மகாத்மா சொன்னார், நீங்கள் கடமைகளை செய்யுங்கள், உரிமைகள் தானே வரும் என்று சொன்னார். யூ டூ யூ பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ், த ரைட்ஸ் வில் பி ஆடட் அன் டு யூ. பைபிளில் சொன்னது மாதிரி, யூ டூ யுவர் டியூட்டி, ரைட்ஸ் வில் ஃபாலோ. மகாத்மா சொன்னார், அவரவருடைய கடமையை நாம் செய்தோமானால் நம்முடைய உரிமை கேட்காமலேயே வரும். உரிமையின் மறுபக்கம் கடமை. நான் உரிமையை கேட்பேன், கடமையை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அந்த உரிமை போலியான உரிமை, அது நிற்காது. கடமையை செய்து கொண்டே இருந்தால் உரிமையை விட்டுக் கொடுக்க தேவை வராது. நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்தால் உங்களை யார் கேள்வி கேட்க முடியும்? எனவே கடமையை செய்ய வேண்டும், உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான், இது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். கடமையை நினைக்காமல் வெறும் உரிமை என்று பேசுவது சமுதாயத்தில் அழிவை உண்டாக்கும். உரிமையை பற்றி உரத்த குரலில் பேசுகிற பொழுதுதான் பல பேருடைய உரிமை பறிபோனதே தெரியாமல் இருக்கிறார்கள். எவன் உரிமைக்கு குரல் கொடுக்கிறேன் என்று உரத்த குரலில் பேசுகிறானோ அவனுக்கு மற்றவர்கள் அத்தனை பேரும் அடிமையாக போகிறார்கள். ஒரு தலைவன் வர்றான், உங்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்ககிட்ட எல்லாருக்கையும் ஒப்படைத்து விட்டு நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள். உங்களுக்காக இன்னொருத்தர் எப்படி சிந்திக்க முடியும்? உங்களுடைய கடமை இன்னொரு எப்படி செய்ய முடியும்? எனவே உரிமையும் கடமையும் சேர்ந்தே போக வேண்டும். அந்த உரிமையை பற்றிய பிரஜை வாயால பேசுவதிலே இல்லை, உங்களுடைய சிந்தையில் இருக்கவன், உங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கவன். அந்த உரிமை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் அடிமை இல்லை. யாரையும் எவனும் அவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாக அடிமையாக்க முடியாது. என் கையை கட்டலாம், விலங்கு போடலாம், சிறையிலே அடைக்கலாம், ஆனால் என் ஆன்மாவை அடிமைப்படுத்த முடியாது. நான் சுதந்திரமாக இருப்பேன். என்றைக்கு என் ஆன்மா சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அன்று வரையிலே நான் உரிமையானவன். நான் ஜெயிலில் இருக்கலாம், கையில் விளக்கு இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம், எழுத முடியாமல் இருக்கலாம், ஆனால் சுதந்திரமானவன். உங்களுக்கு பேச சுதந்திரம், கை ஃப்ரீயா இருக்கு, கால் ஃப்ரீயா இருக்கு, நடக்கலாம், ஓடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா புத்தி அடமானம் இருந்தால் நீங்கள் அடிமை. நீங்கள் சித்தே உங்களுடைய ஆன்மாவை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அடிமை. அடிமைத்தனம் என்பது வெளிப்புறத்திலே இல்லை, அது உள்ளத்திலே இருக்கிறது. உரிமை என்பது உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்கள் ஆன்மாவில் அறிவில் இருப்பதுதான் சுதந்திரம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாரதியார் பாடினாரே, அப்படி விடுதலையற்ற விடுதலை பெற்ற ஆன்மாவாக நீங்கள் இருந்தால் நீங்கள் அடிமை இல்லை, வேற யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சார்லஸ் மன்னனை கொன்று விட்டார்கள். உரிமைக்கு போராடியவர்கள், மனிதனுடைய உரிமைக்காக போராட்டம் நடந்தது. ஜான் மில்டன் அதற்கு எழுதினார், கிராம்வெல் ஆட்சி நடந்தது, மறுபடியும் மன்னர் ஆட்சி வந்தது, அதுக்கு பெயர் சொன்னார்கள் குட் ஓல்டு காஸ். ஏன்னா மனித சுதந்திரம் என்பது மனிதனோடு பிறந்தது, அதற்காக போராடினார்கள். போராடியவர்கள் மறுபடியும் மன்னர் ஆட்சி வந்து விட்டது. எவனெல்லாம் மன்னனை எதிர்த்து போராடினானோ, மன்னனை கொல்லுவதற்கு எவன் வாரண்ட்ல கையெழுத்து போட்டானோ அவரின் மீது விசாரணை நடந்தது, அவன் தண்டிக்கப்பட்டான், பல பேர் பயந்து ஓடிவிட்டான். அதில் ஒரு கர்னல், ஒரு போர் வீரன், அவன் அடுத்த நிமிஷம் அவன் தலை வெட்ட போகிறான், அல்ல தூக்கில் போட போகிறான். அப்படி போய் கொண்டிருக்கிறான் தூக்கு மேடைக்கு. கூட்டத்தில் இருக்கிறவன் கேட்டான், ஹே வெரி இஸ் யுவர் குட் ஓல்டு காஸ் என்று கேட்டான். ஏன்னா உன்னுடைய பெரிய தத்துவம் என்ன ஆச்சுன்னு கேட்டான். வெரிஸ் யுவர் காஸ் என்று கேட்டான். அவன் பதில் சொன்னான், இட் இஸ் ஹியர் இன் மை பூசம், ஐ வில் சீல் இட் வித் மை பிளட் என்று சொன்னான். அது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது, அதனுடைய ரத்தத்தால் அதை நான் உறுதி செய்வேன் என்று சொல்லிட்டு செத்துக்கிட்டான். இது சுதந்திரம். அடுத்த நிமிஷம் சாக போகிறவன், நான் சுதந்திரத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதனால் சாவேன் என்று போகிறானே, அந்த உறுதியும் அந்த சுதந்திர உள்ளமும் இருந்தால் நீங்கள் உரிமை உடையது. அதை அவனும் பறிக்க முடியாது, இறைவனால் தரப்பட்டது, யாரும் பறிக்க முடியாது. அதனால தான் அப்பர் பாடினார், நாம் ஆர்க்கும் குடியல்லோ நமனை என்றோ நரகத்தில் இடர்படும். அவர் ஒரு ஞானி, மகேந்திர பல்லவன் என்கிற ஜனநாயக ஆட்சியில், மகேந்திர பல்லவன் என்ற மன்னர் ஆட்சியில் அப்பர் பாடினார், நாம் ஆர்க்கும் குடியல்ல, நாம் உனக்கு குடியில்லை என்று சொல்லுகிற மன வலிமை, உள்ள உறுதி உண்மையான அறிவால் வருகிறது. அந்த உரிமை உங்களுக்கு வந்துவிட்டால், துணிவு வந்துவிட்டால், பிறகு அன்பு தானே வரும். பிறகு சமூகத்தை எது இணைக்கும்? சட்டமாக உங்களை இணைத்து வைக்குது. வெறும் சட்டம் மக்களை காப்பாற்றி விடாது. ஏதாவது தவறுதல் நடந்தால் சட்டம் சரி பண்ணும். ஒரு மக்கள் சமூகமே தறிகட்டு போனால், ஊரில் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருக்கான், அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர், யாராவது ரெண்டு பேர் தப்பா போலீஸ்காரன் முடிக்கலாம். மக்கள் முழுவதும் தவறு செய்தால், குழப்பம் வந்தால், ஒருத்தர் நாளையும் காப்பாற்ற முடியாது. அது எது உங்களை இணைத்து வைக்கிறது? இவ்வளவு உரிமைகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்றால், நாம் அன்பால் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்கிறோம். அதுதான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ்ல அவர்கள் சொல்கிறார்கள், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், மறுபடியும் படிக்கிறேன், ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் என் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ், தே ஆர் எண்டோட் வித் ரீசன் அண்ட் கான்சியன்ஸ் அண்ட் ஷுட் act toward one another in spirit of brotherhood. Brotherhood என்பது அன்பு. சகோதரம் சகோதரத்துவம் என்கிற அந்த அன்பு பிணைப்பு தான் மக்களை இணைக்க வேண்டும். வெறும் துப்பாக்கி குண்டு தோட்டா அரசு அதிகாரம் ஆள் ஆள்பலம் என்பது அல்ல. சமூகத்தை மக்களை அன்பு சகோதரத்துவம் இணைத்தால் உலகத்திலே அமைதி நிலவும். உலகத்தில் அமைதி நிலவினால்தான் மனிதர்கள் சுகமாக வாழ முடியும். எனவே மனித வாழ்க்கையினுடைய உன்னதம் என்பது மனித உரிமைகளில் அடங்கி இருக்கிறது. அந்த உரிமைகளை நாம் காப்பாற்றிக் கொள்வதிலே அடங்கி இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. சட்டப்படி இதுக்கு என்னென்ன இருக்கு, கோர்ட் இருக்கு என்பது நிறையா இருக்கு, அதை சொல்றதுக்கு தனியாக வேணும். மனித உரிமை என்கிற ஐடியாவை மட்டும் நான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுனா என்னை கேட்கலாம். அதுக்கு நீ உங்கள் பிரின்சிபல் அனுமதி கொடுத்தால், இல்லை கேட்கணும் நீங்கள் ஆசைப்பட்டால் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். தமிழர்கள் என்பவர்கள் பூர்வீகமாக அந்த நாட்டிலே வாழ்கிற ஒரு இனம். சிங்களவர்கள் அவங்க சொல்ற வரலாறு படி ஒரிசாவிலிருந்து அங்கு வந்து சேர்ந்த ஸ்ரீ விஜயன் என்பவருடைய வழித்தோன்றர்கள் தான் சிங்களவர்கள். நான் சொல்லல, சிரோன் கிரானிக்கல்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சிங்கள மொழி பாலி மொழியில் மகாவம்சம் என்கிற ஒரு வரலாற்று நூல் எழுதப்பட்டிருக்கிறது. மகாராமா என்கிற தேரா ஒரு புத்த பிக்கு கிபி 4வது நூற்றாண்டு அல்லது 3வது நூற்றாண்டில் எழுதி முடித்த ஒரு வரலாற்று நூல். அதன் பெயர் மகாவம்சம். பாலி மொழியில் இருக்கிற சிங்கள மக்களுடைய வரலாற்று அது சொல்லுகிறது. ஸ்ரீ விஜயன் என்பவன் ஒரிசாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அவனுடைய தந்தையார் அவன் ஒரு காலிப்பையன் சொல்லி அவனை கருப்பிடி செம்புள்ளி குத்தி நாடு கடத்தி அனுப்பப்பட்டு அவன் இலங்கையின் தென்பகுதி போய் கரையேறான். அவனுடைய வழித்தோன்றர்கள் தான் இன்றைக்கு சிங்கள மக்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அது மகாவம்சம், மிகச்சிறந்த வம்சம் என்று அவர்கள் கிளைம் பண்ணுகிறார். புத்த மதத்தை பரப்புவதற்காக ஸ்ரீ விஜயன் அங்கு அனுப்பப்பட்டான் என்று அவர்கள் நம்பிக்கை. அந்த ஸ்ரீ விஜயனுக்கு பெண்ணு கொடுத்தவர் மதுரையை ஆண்ட பாண்டியன் என்ற தமிழ் மன்னன். அவன் தான் பெண்ணை மட்டும் கொடுக்கல, மதுரையில் இருக்கிற தமிழ் மக்கள் பலர் தம்முடைய பெண்களையும் கொடுத்து பாண்டிய மன்னன் ஆயிரக்கணக்கான கைவினைஞர்களை ஆர்டிசான்ஸ் அனுப்பி நகரங்களை உருவாக்கினார். ஆனால் ஸ்ரீ விஜயன் சாகர வரையில் மதுரை பாண்டியனுக்கு கடலில் உழைகிற பெரிய முத்தை அனுப்பி வந்தான். இது அவங்க வரல. அதை போலவே யாழ்ப்பாணத்தின் வடபகுதியிலே வாழ்கிற மக்கள் பூர்வீகமான தமிழ் மக்கள். அவர்களுக்கு என்று மொழி இருக்கிறது, அவர்களுக்கு என்று நாகரிகம் இருக்கிறது, அவர்களுக்கு என்று சமயம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒன்று சைவர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். ஆனால் இனத்தால தமிழர்கள். அந்த தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இது இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் தம்முடைய மொழியை இனத்தை கலாச்சாரத்தை காப்பாற்றிக் கொள்ள உரிமை படைத்தவர்கள். ஒவ்வொரு அரசாங்கமும் அதன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுகிறது. அதை இலங்கை அரசாங்கம் மீறுகிறது. எனவே உலக மக்கள் அனைவரும் அதை தடுத்து நிறுத்த உரிமை உடையவர்கள், கடமைப்பட்டவர்கள். இந்த யூஎன்ஓ சட்டப்படி, சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி உரிமை உடையவர்கள்.